நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்திதேவர், நற்றால் காசி நந்திதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரங் குதம்பர் போயூர் கோராக்கர், மயூரங் குதம்பை திருவரணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் லிவ் இன் பிரசன்ட் என்ற ஒரு கன்செப்டை அலசி ஆராய்வோம் என்று இருக்கின்றேன். அதாவது நிகழ்காலத்தில் வாழ்வது. இதை சில தடவை முன்னரும் பேசியிருக்கின்றோம், தனிப்பட்ட முறையில் இல்லை, மற்றைய கோட்பாட்டுகளுடன். இன்று அதை தனிப்பட்ட முறையில் சிறிது ஆராய்வோம் என்று எண்ணுகின்றேன், எங்களுடைய சாதகர்களின் சாதனைக்காக. நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது கிரியா சாதகர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமான ஒரு விடயம். அந்த விடயத்தை நாங்கள் சரியாக செய்ய பழகிவிட்டோம் என்றால் எங்களுக்கு இருக்கும் பல பிரச்சனைகள் உடனடியாகவே தீர்ந்துவிடும். ஆனால் அதை சரியாக அமுல்படுத்துவதற்கு ரெண்டு முக்கிய விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, முதலாவது விடயம், நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க பழக வேண்டும். அதாவது நாங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வாழாது, எங்களை எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் எங்களை கீழ்மைப்படுத்தி வைத்திருக்கேதுமோ இந்த உலகியல் வாழ்க்கையில் அந்தளவு தூரத்திற்கு நாங்கள் மேல் நோக்கி வளருவோம், எங்களுடைய சாதனையும் வளரும். நீங்கள் எந்த ஞானிமார்களை எடுத்து பார்த்தாலும் கீழ்மைப்படுத்தி என்று சொல்வது சைவ சித்தாந்த சொற்படி சொல்லப்பானால் ஆணவத்திலிருந்து விடுபட்டிருப்பது என்பதுதான் அது சரியான வசனம். அதாவது நாங்கள் இந்த ஆணவத்தால் பீடிக்கப்பட எங்களை விடாது, எங்களை நாங்கள் கீழ்நிலையில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் பல ஞானிமார்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் தங்களை கீழ்நிலையில்தான் எப்போதும் இறைவனுடன் பேசும்போது, இறைவனுடன் செயல்படும் போது தங்களை கீழே வைத்து பேசுவார்கள். அது இறைவனிடம் என்று சொல்வது நாங்கள் எந்த மனிதர்களிடம் என்பதற்கும் பொருந்தும். ஏனென்றால் யோகத்தில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், நீங்கள் எல்லா மனிதர்களுடனும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லா மனிதர்களும் இறைவனை காண வேண்டும். ஆகவே இறைவன் எங்கும் இருக்கின்றான். நீங்கள் மற்றவர்களிடம் இறையை காண்பது உண்மையாக இருந்தால், நீங்கள் இறைவனிடம் நேராக இறைவனை காணும் போதுதான் அவருக்கு கீழாக இருக்க வேண்டும் என்பதல்ல, எல்லோரிடமும் நீங்கள் அந்த தாழ்வு மனத்துடன் பழகுவது மிக்க நன்று. அதுதான் உங்களை நிகழ்காலத்தில் வாழ வழிவகுக்கும் 100%. நீங்கள் மணிவாசகரை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். எங்களுடன் யோகத்தில் அவர் பாடும் பாடல்களில் அவர் அழுது கொண்டே இருப்பார். இறைவனிடம் தான் தன்னை நாய் என்று சொல்லி பெருமிடத்து பெரிய பல இடங்களில் தன்னை சுட்டி காட்டுவார். நாயிற்கடையாய் நாயிற்கிடையாய் இடைந்த அடியேனிற்கு. அப்படி அவர் தன்னை கீழ்மைப்படுத்தி தாழ்த்தி இறைவனை உயர்த்தி இருப்பதால் தான் அவருடைய ஆணவ மலம் அவரை நோக்கி போகாது. அவர் பெரிய ஞானியாக திகழ்ந்தார். அதேபோல் எல்லா அருளாளர்களையும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், வடலூர் வள்ளலார் எல்லா நாயன்மார்களும் தங்களை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி மற்றவர்களை பெருமைப்படுத்தி இருந்தார்கள். ஆதலால் தான் அவர்கள் ஞானிகளாக இருந்தார்கள். இந்த ப்ரெசன்ட் லைஃப் என்று சொல்வது நிகழ்கால வாழ்க்கை. நேற்று இன்று நாளை என்று தமிழில் சொல்லலாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இந்த ப்ரெசன்ட் லைஃபில் உங்களுக்கு முக்கியமாக கிடைப்பது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்றால் அதை உங்களால் மீண்டும் பெற முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கையில். அதில் நாங்கள் கூடுதலாக நிகழ்காலத்தில் வாழ பழகிவிட்டோமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த நேரங்களை மிகவும் பக்குவமாக பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதை விட்டுவிட்டு இன்றைய நிலை, இன்றைய நிகழ்காலத்தில் நாங்கள் நேற்று என்ன நடந்தது என்பதை யோசித்து அதை பற்றி துக்கப்பட்டு அல்லது அதை பற்றி சந்தோஷப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்குமானால் இன்றைய நாள் நேற்றாகிவிடும். இந்த நாளை போய் நாங்கள் அதே போல் இன்று நேற்று என்ன நடந்தது என்று வாழ்ந்தால் நாளைய நாள் நேற்றாகிவிடும். இப்படித்தான் நாங்கள் கூடுதலான மனிதர்கள் வாழ்ந்து வருகின்றோம். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லிவ் இன் ப்ரசன்ட். நாங்கள் ஒத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால்தான் எங்களை நாங்களே திரித்து கொள்ள முடியும். அதான் மீண்டும் ஆணவம் அங்கு வருகின்றது. நாங்கள் எங்களையே மெருகூட்டி ஆணவ நிலையில் இராது, நாங்கள் எந்த தவறை செய்தாலும் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்ல பழகிவிட்டோமாக இருந்தால் நாங்கள் லிவ் இன் ப்ரசண்ட்டுக்கு நிச்சயமாக போய்விடுவோம். ஏனென்றால் இந்த அக்செப்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு லிவ் இன் ப்ரசன்ட். இந்த அக்செப்டன்ஸ் என்று சொல்லப்படும் நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பேற்பது மிகவும் முக்கியமானது. அதை நாங்கள் கிரியா யோகத்தில் சைவ சித்தாந்த ஆழ்கருத்தின்படி நாங்கள் செய்யும் நல்வினைகளை இறைவனிடம் கொடுத்து தீவினைகளுக்கு நாங்களே பொறுப்பேற்று வாழும் பழக்கம்தான் எங்களுடைய கிரியா யோகத்தின் மூல கருத்து. ஆகவே கிரியா சாதகர்களே, நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் பயணிக்கும் போது எங்களுக்கு அது பாபாஜியினால் மெருகூட்டப்படுகின்றது என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. ஆனால் அது மெருகூட்டப்பட்டிருந்தாலும் நாங்களும் எங்களுடைய பங்கினை அதில் செலுத்தி எங்களை சிறுமைப்படுத்தி பாபாஜியை பெருமைப்படுத்தி மற்ற ஆன்மாக்களை பெருமைப்படுத்தி நாங்கள் சிறியவர்களாக எங்களை கருத்தில் கொள்வோமாக இருந்தால் உலகத்தில் நீங்கள்தான் பெரியவர்களாக மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள். ஆகவே உங்களுடைய நிகழ்காலத்தில் வாழ்வதென்பது சந்தோஷம். ஆனால் உங்களுடைய ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்தை நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்பதல்ல. எதிர்காலம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை, எதிர்காலத்தை சிந்திக்க தெரிய வேண்டும். ஆனால் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் வாழக்கூடாது. எதிர்காலம் எங்களுக்கு என்னத்திற்கு தேவை என்றால் நாங்கள் முன்னேறுவதற்கு தேவை, முன்னேற்றம் என்று சொல்லுவோம் தமிழில். ஆகவே எதிர்கால சிந்தனை தேவை. ஆனால் எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தை நாங்கள் கோட்டை விட்டு விடக்கூடாது. எதிர்காலத்தை சிந்தித்தால்தான் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையலாமே தவிர, அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றதற்காக இந்த நிகழ்காலத்தில் இருக்கும் சந்தோஷங்களை எல்லாம் துறந்து எதிர்காலத்திற்காக பணத்தை சேர்த்து கொண்டு செல்வதோ, அல்லது எதிர்காலத்துக்காக கல்வியை சேர்த்து கொண்டு செல்வதோ, அல்லது எதிர்காலத்திற்காக நண்பர்கள் குடும்பத்தவர்களை சேர்த்து கொண்டு செல்வதோ உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தராது. ஆனால் அதற்காக எதிர்காலத்தை எதிர்நோக்கக்கூடாது என்பது அல்ல, எதிர்காலமும் தேவை. ஆனால் அந்த எதிர்கால நோக்குடன் நிகழ்காலத்திலே சந்தோஷமாக நிகழ்காலத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் விரயமாக்காது நன்றாக வாழ பழக வேண்டும். அதே நேரம் எங்களில் பலர் இறந்த காலத்தையே எப்போதும் யோசிப்போம், நேற்று இதை தவற விட்டு விட்டோமே, அல்லது 2 நாட்களுக்கு முதல் இதை தப்ப விட்டு விட்டோமே, அதை இனி என்ன மாதிரி எடுக்கலாம், அதை எடுக்க முடியாது, நேரம் கடந்து விட்டது. ஆனால் இறந்த காலத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இறந்த காலத்திலிருந்து அனுபவத்தை எடுக்க வேண்டும். அனுபவத்தை இறந்த காலத்திலிருந்து எடுத்து எங்களுடைய எதிர்கால குறிக்கோளை எதிர்காலத்திலிருந்து எடுத்து நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய யோகா சாதகர்களுக்குரிய யோகா தத்துவமும் உலகியலில் இருப்போருக்குரிய தத்துவமும் ஆகும். ஆகவே இந்த 3 காலமும் முக்கியமானது. மீண்டும் இறந்த காலத்தை பற்றி சிந்தித்து கொன்று நிகழ்காலத்தை வீணாக்காது, இறந்த கால சிந்தனையை சிறியளவில் வைத்து, ஏன் அது வைக்க வேண்டுமென்றால் அனுபவத்தை எடுப்பதற்கு. அது நல்ல அனுபவமாகவும் இருக்கலாம், பிழையான அனுபவம் நடந்ததாகவும் இருக்கலாம், அதிலிருந்து நல்ல அனுபவத்தை எடுக்க வேண்டும். நிகழ்காலத்திலேயே 100% வாழ வேண்டும். எதிர்கால நோக்கினை சிந்திக்க வேண்டும். அந்த நோக்கினை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த நோக்கத்திற்காக நிகழ்காலம் முழுதலையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆகவேதான் இறந்த காலத்தை நாங்கள் அனுபவம் பெறுவதற்கும், நிகழ்காலத்தை நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும், எதிர்காலத்தை குறிக்கோளை அமைப்பதற்கும் நாங்கள் பயன்படுத்தினோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் நன்றாக இருக்கும். இதற்கு எங்களுக்கு என்ன தேவை கிரியா சாதகர்களே? இவற்றை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அது கிரியா சாதகர்களுக்கு பாபாஜியினால் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது இங்கு முக்கியமாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் விழிப்புணர்வாக இருந்தால், விழிப்புணர்வில் இருந்தால்தான் இவற்றை நாங்கள் செயல்படுத்த முடியும். அதாவது இந்த செய்கைகளை எங்களுக்கு எது தடை செய்கின்றது, இவற்றை ஏன் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம் இருக்கின்றது என்பதை கொஞ்சம் ஊன்றுதலாக அறிவித்தால், அதற்குரிய காரணம் எங்களுடைய மனம். இந்த மனம்தான் எங்களை இந்த பாதையில் சரியாக பயணிக்க விடாது, எங்களை தடை செய்கின்றது எங்களுக்கு தெரியாமலே. நாங்கள் இறந்த காலத்தை பற்றி யோசித்து கொண்டு இன்று நாள் முழுத்தலை செலவழித்தாலும் அதற்கு மனம்தான் காரணம். அல்லது எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்து இந்த நிகழ்காலத்தை விட்டு விட்டோம் என்றாலும் மனம்தான் காரணம். ஆகவே இந்த மனத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கட்டுப்பாட்டிற்குத்தான் எங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வை தருவதே கிரியா யோகம். கிரியா யோக சாதனை மூலம் நீங்கள் மனத்தை வெல்லுகின்றீர்கள் மெது மெதுவாக. அப்போது அந்த மனம் மெது மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தால்தான் நீங்கள் இந்த நிகழ்கால முயற்சியில் வெற்றி பெறலாம், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மனம் என்பது உங்களை எப்போ ஆட்டி படைக்க தொடங்குகின்றதோ அன்றே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. ஏனென்றால் மனம் உங்களை எல்லா இடத்திற்கும் இழுத்து செல்லும், அதை இழுத்து செல்லும் இடத்தில் கூடுதலாக உங்களுடைய எதிர்மறை நோக்குக்கு இழுத்து செல்லுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அதற்கு அமிழ்ந்துவிடும். ஆகவே கிரியா சாதகர்களே, நீங்கள் மனத்தை உங்களுடைய அடிமையாக வைத்திருக்க வேண்டுமே தவிர மனம் உங்களை அடிமைப்படுத்த விடக்கூடாது. இது எவ்வளவோ ஒரு முக்கியமான செய்தி. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதை வெல்ல வேண்டும், அதை உங்களுக்கு கீழ் அடிமையாக வைத்திருக்க வேண்டும். மனம் உங்களை அடிமைப்படுத்த தொடங்கினால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே மனதை எப்படி நீங்கள் அடிமைப்படுத்தலாம்? அதற்குரிய வாகனம்தான் நீங்கள் தொடர்ந்து சாதனை செய்யும் கிரியா யோகம். ஆகவே இந்த உலகியலில் உங்களுக்கு யோகத்தில் கூடுதலாக நேரம் செலவழிக்க விருப்பமோ விருப்பமில்லையோ, இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உங்களுடைய மனம், உங்கள் உள்ளே இருக்கும் உங்களுடைய மனம் உங்களுக்கு அடிமை ஆக இருக்க வேண்டும். நீங்கள் மனதிற்கு அடிமைப்படக்கூடாது. அதை வாயால் சொல்லி அடிமைப்படுத்த முடியாது. அதை உங்களுடைய கண்ட்ரோல் என்று சொல்லப்படும் உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த கட்டுக்குள் கொண்டு வருவதற்குத்தான் பாபாஜியின் பஞ்சாங்க யோகம் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது, இருக்கும். அதற்கு மேலாக சத்குரு பாபாஜி அவர்கள் உங்களுக்கு குருவாக இருந்து அந்த நிலையை உங்களுக்கு செலுத்துவார். ஆகவே விழித்தெழுங்கள், விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள். இந்த கிரியா யோகம் ஆக உடலுக்கு மாத்திரமோ அல்லது மற்ற 4 உடல்களுக்கு மாத்திரமோ அன்று, இந்த கிரியா யோகமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான யோகம். நீங்கள் உலகியலில் வாழ்வதற்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்கால புறப்புகளில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தூரப்பார்வை உங்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டுமென்றாலும் சரி, இந்த நேற்று, இன்று, நாளை, இந்த 3 செய்திகளுக்கும் உங்களுடைய இந்த மனக்கட்டுப்பாடு, மனத்தை கட்டுப்படுத்தும் திறன் உங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஆகவே இந்த பஞ்சாங்க யோகத்தில் தீட்சை பெற்றவர்கள், தீட்சை பெற இருப்பவர்கள் இந்த கிரியா யோகா வாழ்க்கையில், கிரியா யோகா குடும்பத்தில், சத்குரு பாபாஜியின் கிரியா யோகா வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். இதில் நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள், தொடர்ந்து சாதனை செய்யுங்கள். நீங்கள் இந்த பயணத்தில் போய்கொண்டிருக்கும் போதுதான் நீங்கள் இதை வெல்ல முடியும். அதை மறந்து விடாதீர்கள். மற்றது, நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லுகின்றேன். உங்களுடைய கட்டுப்பாட்டு எவ்வளவு தூரம் தேவைப்படுகின்றது என்பதற்கு, நாங்கள் இப்போது எங்களில் ஒருவர் வீட்டிலிருந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது அவருடைய பிள்ளைகளோ மனைவியோ அல்லது கணவனோ யாரோ வந்து ஒரு சிறிய சத்தத்துடன் தன்னுடைய வேலையை பக்கத்திலிருந்து அங்கால இருந்து செய்து கொண்டிருக்கின்றார் என்று வைப்போம். அந்த நேரம் நாங்கள் தியானத்தில் இருக்கும்போது சாதாரண மனிதர்களுக்கு ஒரு கோபம் வரும், நான் தியானத்தில் இருக்கின்றேன் சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதற்கு நாங்கள் காரணமாக அந்த தியானம் முடிந்ததும் அவர்களை போய் கோபப்படுவோம். நாங்கள் தியானம் செய்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? ஏன் சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அதற்கு அந்த சத்தத்தை எழுப்பிய மற்றைய நபர் காரணம் அல்ல, உண்மையான காரணம் நாங்கள். ஏனென்றால் நாங்கள் தியானத்தில் இருக்கின்றோம் என்று பெயரளவில் இருந்திருக்கின்றோமே தவிர எங்களுடைய மனம் மனத்தின் ஈர்ப்பு சக்தி அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் நாடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் தியானத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காததால் நாங்கள் அவர்களை ஒரு காரணம் சொல்லி நாங்கள் அதிலிருந்து எங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகின்றோம் அல்லது நாங்கள் சரியாகத்தான் நடக்கின்றோம் என்று நினைத்து கொள்ளுகின்றோம். அது முட்டாள்தனம். அவர்கள் காரணம் அல்ல. எல்லாவற்றிற்குமே நாங்கள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களுடைய மனநிலையை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோமாக இருந்தால் பக்கத்தில் பேரிடி இடித்தாலும் உங்களுடைய தியானத்தை ஒருவரும் கலைக்க முடியாது. அதுதான் உண்மையான தியானம். ஆனால் எங்களுடைய மனம் இப்படியான விடயங்களில் உலகியல் விடயங்களில் ஈர்ப்புக்களை வைத்திருக்குமாக இருந்தால் ஒரு சிறு குண்டூசி விழுந்தால் கூட நீங்கள் தியானத்தில் இருந்தால் உங்களுடைய ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்கும் என்றால் அந்த குண்டூசி எங்கேயோ விழுந்து விட்டது என்பது உங்களுக்கு கேட்டுவிடும். ஆனால் நீங்கள் அந்த நிலையை கடந்து பாபாஜியை நோக்கியே பாபாஜியை நினைத்து கொண்டே அந்த தியானத்தில் இருந்தால் அங்கு என்ன நடக்கின்றது என்பது உங்களுடைய மனதிற்குள் வராது. இது சொல்வது எளிது, செய்வது கடினம். அதையும் சொல்லிவிடுகின்றேன். ஆனால் நாங்கள் இதிலிருந்து தப்புவதற்கு இன்னொரு சிறிய உபாயத்தையும் என்று சொல்லுகின்றேன். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு காரணத்தை தேடிக்கொண்டு போகக்கூடாது. காரணத்தை தேடிக்கொண்டு போவதுதான் சாதாரண மனிதனின் இயல்பு. எதை நாங்கள் செய்தாலும் எங்களில் பிழை என்று நினைக்காமல் இந்த பிழைக்கு யாரை நாங்கள் குறை கொள்ளலாம் குறை சொல்லலாம் என்று தேடி அந்த குறையை அந்த நபரின் மீது போடுவதால் நாங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் நன்றாக இருக்கிறோம் நல்லதுகளையே செய்கின்றோம் என்று பொய்மையாக ஒரு சந்தோஷத்திற்கு போகின்றோமே தவிர அது உண்மை அல்ல. ஆகவே கிரியா சாதகர்களே, உங்களுடைய மனதை மெது மெதுவாக வெல்லுங்கள். அதை வெல்லுவதற்கு தியானம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் காரணத்திற்கு மற்றவர்களை தேடி அலையாது, மற்றவர்கள் காரணமாக இருந்தால் கூட அவர்களை காரணமாக காட்டுவதற்காக தேடாது. அது நடந்ததற்கு நீங்கள்தான் காரணம், உங்களுடைய ஊழ்வினை தான் காரணம், அல்லது உங்களுடைய வினைப்பயன்தான் காரணம் என்று கடைசி அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்களே மனதளவில் நீங்கள் தான் காரணம் என்று ஒப்புக்கொள்வீர்களாக இருந்தாலே அது முதலாவது படி. அதை மற்றவர்களிடமே வெளிப்படையாக சொல்லி அதற்கு காரணமாக இருக்கின்றார் என்று சாதாரண உலகியலில் தெரிபவருக்கு நேரடியாக அதை சொன்னால் அது இரண்டாவது படி. நீ காரணமல்ல, நானே காரணம், நீ அதை பற்றி துன்பப்படக்கூடாது, நீ எனக்கு இடைஞ்சல் செய்யவில்லை, என்னுடைய மனநிலை தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணமே தவிர நீ அல்ல என்று சொல்லும் போது நீங்கள் இரண்டாவது நிலைக்கு போகின்றீர்கள். அதற்கு அடுத்த நிலை இறையிடமே பாபாஜியிடமே அதை சரணாகதி செய்வது. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் தான் காரணம், எல்லா நன்மைகளுக்கும் சத்குரு பாபாஜி தான் காரணம் என்றதை நீங்கள் முன்வைத்து உங்களுடைய சாதனையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறுத்தி வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.